சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
இன்றைக்கு நம்முடைய சமயத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெருந்தீங்கிலே ஒன்று, சமயத்தை பின்பற்றாதவர்களால் வருகிற தீங்கை விட பெரிய தீங்கு என்னவென்றால், சமயத்தையும் இப்பொழுது என்ன செய்கிறார்கள், சில பேர் மலிவு விலைக்கு கொடுக்கிறார்கள். அதாவது யார் எவர் என்று தகுதி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் உதவி செய்யும். இப்ப புதிதாக வந்திருக்கிற சமய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், இந்த வாழ்க வளமுடன் அப்படி இப்படி ஒரு 10 அமைப்பு வைத்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுப்பது என்பது பற்றி, குண்டலினி சக்தி கிளப்புவதை பற்றி வகுப்பெடுக்கிறார்கள், எல்லாருக்குமாக எடுக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறது என்றால், அதை வகுப்பெடுக்கிறவருக்கு அந்த சக்தியினுடைய பவர் புரியவில்லை, அது தாங்கக்கூடியவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு இந்த சித்தாந்திகளுக்கும் வேதாந்திகளுக்கும் இடையிலேயே நான் காணுகிற வித்தியாசம், பகிரங்க எல்லாருக்குமாக இதை கொடுத்தால் ஏதோ அதற்கு ஒரு மதிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, தகுதி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். சின்மயானந்தர் சுவாமிகள் இமயத்திலே போய் தன் குருநாதனிடம் பாடம் கேட்ட பொழுது அவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல சொல்ல அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு எல்லையிலே குருநாதனிடம் சொல்லியிருக்கார், இதை உலகம் முழுவதும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த குருநாதர் ஒன்றும் பதில் சொல்லாமல் சிரித்தாராம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இவருடைய எண்ணத்திலும் தவறில்லை, ஒரு உயர்ந்ததை எல்லாருக்கும் பகிர வேணும் என்று அவர் நினைக்கிறார். இது எல்லாருக்கும் பயன்பட போறது இல்லை, தகுதி உள்ளவனுக்கு தான் பயன்பட போகிறது, இவனாக கொண்டுபடி எல்லாரிடமும் கொடுக்க போறா என்ற அர்த்தத்திலே அவர் சிரிக்கிறார். இன்றைக்கு அதை அவருடைய சிரிப்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் யதார்த்தமாக உணர்கிறோம். எல்லாரும் ஒரு ஒரு பொய்மையான தத்துவ நிலைக்கு போகிறார், அப்படி போகக்கூடாது என்பதால் தான் இவர் சொல்கிறார், தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும் இதை சொல்ல வேண்டும் என்கிறார்.
அடுத்த
நாங்கள் இன்னொன்றையும் சொல்லுவோம். வைஷ்ணவத்திலே சொல்கிற பொழுது ராமானுஜருக்கு அவருடைய குருநாதர் ஒரு மந்திரத்தை உபதேசித்து இதை உச்சாரணம் பண்ணி வீடு வேறடையலாம், ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே என்று சொன்ன பொழுது ராமானுஜர் அதை ஸ்ரீரங்கம் கோபுரத்திலே ஏறி எல்லாருக்குமாக சொன்னார் என்பதை நாங்கள் ராமானுஜருடைய பெருமைக்கு சொல்லுகிறோம். அப்படியானால் அவர் குரு என்ன, தாழ்ந்தவரா? நான் சொல்வது உங்களுக்கு புரியவர், குரு தாழ்ந்தவர் அல்ல, அவ்வளவு பெரிய இதை உபதேசம் பண்ணவரா? அவர் என்ன, அவருக்கு தெரிகிறது இதை எல்லாருக்கும் சொன்னாலும் பயன்படாது என்று தெரிகிறது. அவரிடம் அன்பில்லை கருணை இல்லை, ராமானுஜருடன் தான் இருந்தது என்று நாம் நினைக்க கூடாது. இவருடைய அன்பினுடைய ஆரம்ப நிலை என்றபடியால் இதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் முத்தி அடைய வைக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அது சாத்தியமில்லை என்று தெரிந்தபடியால் தான் தகுதி உள்ளவருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தார். ஆகவே தகுதி இல்லாதவருக்கு இந்த பாடங்களை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய பெரியவர்கள் வகுத்த சட்டம்.
அடுத்த பகுதிங்க பாசம் 6 தத்துவங்கள். இனி 6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இனி 6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இப்பொழுதே நேராக நாம் செய்யுட்கு சென்றால் பொருளை விளங்கிக் கொள்வதில் சிக்கலும் சிரமமும் ஏற்படும். ஆதலால் முதலில் தத்துவங்களை பற்றி ஓரளவு விரிவாக தெரிந்து கொள்வோம். முன்கூட்டியே தத்துவங்கள் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொண்டால் பின் செய்யுட்களை விளங்கிக் கொள்ளுதல் எளிதாகும்.
அதோட அந்த பாட்டுக்கான விளக்கத்தை முடிக்கிறார். இதுல என்னவென்றால், திருக்குறள் படிக்கிற பொழுது தத்துவங்களை ஓரளவு பார்த்திருக்கிறோம் என்றபடியால் நமக்கு இதற்கான ஒரு ஞானம் உண்டு. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாருங்க, திருக்குறள் படித்தாலே போதும், எல்லா அறிவும் திருக்குறளுக்குள்ளாக வந்துவிடும். தத்துவமாகட்டும், உலகியலாகட்டும், அரசியலாகட்டும், காமமாகட்டும், உண்மையிலே திருவள்ளுவரை நினைத்து வியப்படையாமல் இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய நுட்பமான விஷயங்களை எல்லாம் ஒரு குரலுக்கூடாக சொல்லி முடிக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றார் என்றால், முதல் தத்துவ அடிப்படைகளை விளங்கி கொண்டு பிறகு நூல் ஊடாக விளங்குவதுதான் முறை என்று சொல்லிவிட்டு தத்துவங்களை விளங்கப்படுத்த தொடங்க போகிறார். முடிந்த அளவு படிப்போம்.
மாயை என்னும் மூலப்பொருள், ஒருவனால் செய்யப்படுகின்ற பொருள் காரிய பொருள் எனப்படும். அவன் பலவாகிய பகுதிகளை இணைத்து சேர்த்து அக்காரிய பொருளை உருவாக்குகிறான். எனவே காரிய பொருளெல்லாம் பகுதிகளை உடையதாக இருக்கும் என்பது தெளிவு. நாம் கையில் அணியும் கடிகாரம், உடம்பில் அணியும் ஆடை, தோளில் அணியும் மாலை, கழுத்தில் அணியும் நகை முதலியவை எல்லாம் பல பகுதிகளை உடைய காரிய பொருள்களே ஆகும். உற்று நோக்கினால் உலகப் பொருள்கள் அனைத்துமே இத்தகைய காரிய பொருள்கள் தாம் என்பது புலனாகும்.
காரிய பொருள் என்றால் பலவற்றினுடைய இணைப்பாலே உருவாகிற பொருளை காரிய பொருள் என்று சொல்கிறார்கள்.
நாம் வாழ்கின்ற இப்பெரிய நில உலகையே எடுத்துக் கொள்ளுங்கள். மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் ஐம்பூதங்களாகிய பகுதிகளின் சேர்க்கையால் உருவானதுதானே இவ்வுலகம். எனவே இவ்வுலகமும் ஒரு காரிய பொருளே. முதலாசிரியராக மெய்கண்டார் உலகம் காரிய பொருள் என்பதை பின்வருமாறு உணர்த்துவார். உலகில் எண்ணற்ற பொருள்கள் காணப்படுகின்றன. அவையெல்லாம் உலகின் பகுதிகளாக உள்ளன. அப்பகுதிகளெல்லாம் சேர்ந்த காரிய பொருள்தான் உலகம். உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையுள் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும்.
அந்த பகுதியை மட்டும் திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையில் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை.
அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இப்போ உயிர் பொருள்களை தாங்கி நிற்கின்றதாகிய உடம்புகள் என்று சொல்லுகிறோம். இப்ப நமக்கு நம்முடைய உடம்பு, நம் ஒரு உயிரை தாங்கி நிற்கிற உடம்பு, அது போல எறும்போ மரமோ எல்லாமே ஒரு உயிரை, ஆன்மாவை தாங்கி நிற்கிறவை எல்லாம் அந்த உடம்பாக இருக்கிற சடப்பொருள் என்று ஒரு பகுதி சடப்பொருள் நினைக்கிறார். இன்னொன்று உயிரை தாங்காத சடப்பொருள். இப்ப மண், கல், இதிலே உயிர் இல்லை, கல்லுக்கு உயிர் இல்லையா என்பது பற்றிய ஒரு சர்ச்சை இருக்கிறது. அதை நாம பிறகு பார்ப்போம். இப்போ ஒரு 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 நம்ம நம்முடைய இயல்பிலே தெரியக்கூடிய சில விஷயங்கள் உயிரே இல்லை. அது இயல்பிலேயே அப்படித்தான் இருக்கிறது என்றால் உயிரை தாங்காத சடப்பொருள், உயிரை தாங்குகிற சடப்பொருள் என்று சடப்பொருளை இது கூறாக பிரித்து காட்டுகிறார்.
ஐயா, இதுதான் சேதனம் அச்சேதனம் சொல்றாங்க.
சேதனம் அச்சேதனம்.
சரி, நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்க
இல்லை 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 இல்ல. சேதனம் அசேதனம் வேற. சேதனம் என்பது உயிரில் பொருள், அசேதனம் என்பது உயிர் உள் பொருள். இல்ல, அசேதனம் என்பது உயிரில் பொருள், சேதனம் என்பது உயிர் பொருள். இந்த உள் பொருள் நாங்கள் நேற்று படித்தோம், சித்து பொருள் அசித்து பொருள் என்று படிக்கிறோம், அதைத்தான் சேதனம் அசேதனம் என்று சொல்கிறோம்.
தாவர சங்கமம் மாதிரி வருமையா?
தாவர சங்கமம் அது என்னவென்றால் உயிர் பொருள்களுக்குள்ளேயே ரெண்டு வகை. ஒன்று இயங்குகிற உயிர், மற்றது இயங்காத உயிர். இப்போ நாம் ஆடு மாடு எல்லாம் இயக்கமுடையவர்கள். மரங்கள் எல்லாம் உயிர் பொருள் தான், ஆனால் வெளியிலே இயங்க முடியாதவை. ஆகவே இயங்குவதற்கை சங்கமம் என்றும் இயங்குகிற உயிரை சங்கமம் என்றும் இயங்காத உயிரை தாவரம் என்றும் சொல்லுகிற முறைமை இருக்கிறது.
நன்றி.
பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை, உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும். முதல் வகையினவாகிய உடம்புகளையும் கூட ஆண் உடம்பு, பெண் உடம்பு என இரு வகைப்படுத்தி கூறலாம். எனவே முன்னர் கூறிய இருவகையை இப்படி மூவகைப்படுத்தி கூறலாம். அதாவது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அவையல்லாத பிற சடப்பொருள் என வகைப்படுத்தலாம். உலகப் பொருள் அனைத்தும் இம்மூவகையுள் அடங்கிவிடும் என்றோ? மெய்கண்டார் இவ்வாறுதான் வகைப்படுத்துகிறார்.
அவன், அவள், அது.
ஆண் உடம்பை அவன் என்று சொல்ல அவன் என்ற சொல்லாலும், பெண் உடம்பை அவள் என்ற சொல்லாலும், பிறவற்றை அது என்ற சொல்லாலும் குறிப்பிடுகிறார். இம்மூன்றன் கூட்டம்தான் உலகம் என்பாராய் அவன், அவள், அது எனும் அவை என்று கூறி, உலகம் இவ்வாறு பகுதிகளை உடையதாக காணப்படுவதால் அது காரிய பொருளே என நிறுவுகிறார்.
எப்பவும் அவையவ பகுப்பு உள்ள பொருள்கள், ஒரு பொருளிலே அவையவ பகுப்பு இருந்தால் அது இன்னொருவராலே உருவாக்கப்பட்டது, அதைத்தான் காரிய பொருள் என்று சொல்லுகிறோம். இப்போ அது எப்படி சொல்வது? சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், ஒரு வீணை, அதுல அவையவ பகுப்பு இருக்கிறது, வேறு வேறு அவயவங்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் என்ன பொருள் என்றால் அது காரிய பொருள். காரிய பொருள் என்றால் செய்யப்பட்டது என்ற அர்த்தத்திலே உருவாகும். எந்த பொருளிலேயும் அவயவ பகுப்பு இருந்தால் அது காரிய பொருள்.
காரிய பொருள் எதுவாயினும் அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். குடம் என்ற காரிய பொருளுக்கு களிமண் மூலப்பொருள், நாற்காலிக்கு மரம் மூலப்பொருள், நகைக்கு பொன் மூலப்பொருள். மூலப்பொருளை முதற் காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற் காரணம் எனப்படும். குடம் என்ற
காரிய பொருள் உருவாவதற்கு, இப்ப நாங்கள் பேசணுமே அவையவ உள்ள பொருட்கள் எல்லாம் காரிய பொருட்கள், காரிய பொருள் உருவாவதற்கு மூன்று காரணங்கள் தேவை. அதை இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால் உலகத்தை விளங்கப்படுத்த அல்ல, தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக கொண்டு வருகிறார். மூன்று முதல் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம் என்று மூன்று காரணங்களை சொல்வார்கள். மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு பொருள் உருவாகிறது. அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போ ஒரு மண் குடம் என்றால் அதற்கு மண் தான் முதல் காரணம். மண் இல்லாத பட்சத்திலே குடம் எப்படியும் உருவாக முடியாது. அதனாலே அந்த மூலப்பொருளை முதல் காரணம் என்று சொல்லுகிற வழக்கம். இனி மண் மட்டும் இருந்தால் குடம் உருவாகாது. மண் என்ற மூலப்பொருள் இருக்கிறது, குடம் உருவாக வாய்ப்பில்லை. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? துணை காரணம் வேண்டும். திருகை என்று சொல்லுகிறோமே, மண் மண் பானை முதலியவற்றை செருகிற திருகை, திருகையிலே இருந்து போட்டால்தான் மண்ணை நாங்கள் பானையாக்க முடியும். அப்போ அந்த திருகையை துணை காரணம் என்று சொல்வோம். அதுல என்ன பகலிய, அதுல என்ன சுவை என்று கேட்டால், முதல் காரணத்துக்கும் துணை காரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், முதல் காரணம் இப்பவும் அந்த பொருளோடு இணைந்தே நிற்கும், பானை இருக்கும் வரையும் மண் இருக்கும். துணை காரணமாகிய திருகை பானை உருவாகிற வரைக்கும் அதனோடு சேர்ந்து நிற்கும். பானை உருவான பிறகு துணை காரணம் போய்விடும். அப்போ இப்ப ரெண்டு காரணம் படித்து விட்டோம், ஒன்று முதல் காரணம், துணை காரணம். இப்பொழுது கூட இந்த பொருள் உருவாக முடியாது. மூன்றாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது, நிமித்த காரணம் என்று அதற்கு பெயர். நிமித்த காரணம் என்றால் இந்த ரெண்டையும் வைத்து அந்த பொருளை செய்கிற மூன்றாவது ஒரு ஆள் தேவை. முதல் காரணம் மண் இருக்கிறது, திருகை இருக்கிறது. இந்த மண்ணையும் திருகையையும் வைத்து பானையை செய்கிற குயவன் இருக்கிறானே, இவன் நிமித்த காரணன் என்று சொல்வார். இந்த மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு காரிய பொருள் உருவாகும் என்பது தத்துவக்க. இதை என்ன எதுக்கு சொல்லுகிறார்னா, பின்னாலே தத்துவம் சொல்ல போகிறார்கள். அதற்காகத்தான் இவர் இதை இப்பவே இங்கிருந்து கொண்டு வருகிறார். நாம அந்த வழியிலேயே போவோம்.
மூலப்பொருளை முதற்காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற்காரணம் எனப்படும். குடம் என்ற செயப்படு பொருள் உருவாவதற்கு சக்கரம், கழி முதலியவை பயன்படுகின்றன. அவற்றையெல்லாம் குறைவரப் பெற்றிருந்தாலும் களிமண் என்ற ஒன்று இல்லையே குடம் தோன்றாது. அது பற்றியே களிமண் முதற்காரணம் எனப்படுகிறது. இவ்வுண்மை பிற காரிய பொருள்களுக்கும் பொருந்தும். உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு
காரிய பொருள். ஏன் உலகம் காரிய பொருள் கேட்டால் அது அவயவ பகுப்போடு இருக்கிறது, பலவற்றினுடைய சேர்க்கையாக இருக்கிறபடியால் உலகம் காரிய பொருள்.
பஞ்சபூதங்களாலே
பஞ்சபூதங்களினுடைய விளைவுகளாலேயே பல பொருட்களினுடைய சேர்க்கை தான் உலகமாக காட்சி தருகிறது. எப்பொழுது பகுக்கப்படக்கூடியதாக ஒன்று இருக்கிறதோ அது காரிய பொருள் என்று சொல்லப்படும். ஆகவே உலகம் காரிய பொருள் என்று தெரிந்துவிட்டது. எப்படி ஒரு பானை காரிய பொருளோ அப்படி உலகமும் காரிய பொருள். இப்போ பானைக்கு எது முதல் காரணம், எது நிமித்த காரணம், எது துணை காரணம் என்று ஆராய்ந்து கண்டுபிடித்தோம். அப்போ உலகத்துக்கும் முதல் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், நிமித்த காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அது அதுக்காகத்தான் அந்த மேற்கிட்ட அந்த பானை விஷயத்தை கொண்டு வந்தார். ஒரு காரிய பொருள் உருவாகுவதற்கு முதல் காரணம் என்று ஒன்று இருக்கும். முதல் காரணத்தினுடைய லட்சணம் என்னவென்று கேட்டால் என்றும் அந்த பொருளோடு அது கலந்திருக்கும். அதுதான் முதல் காரணத்துக்கான வரைபடம். அது செய்து முடிக்கப்படும் வரையும் இணைந்திருக்கிறதுக்கு துணை காரணம் என்று பெயர். துணை காரணத்தை கொண்டு முதல் காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்விக்கிறவனுக்கு நிமித்த காரணன் என்று பெயர். இந்த மூன்றும் சேர்கிற பொழுதுதான் ஒரு குயவனை நிமித்த காரணன் என்றும், மண்ணை முதல் காரணம் என்றும், திருகையை துணை காரணம் என்றும் சொல்லி படித்தோம். இப்போ திருப்பி வருகிறார், உலகத்துக்கு அந்த உவமையை கொண்டு வருகிறார். உலகம் காரிய பொருள், ஏனென்றால் அவய பகுப்பு இருக்கிறது. இந்த சொற்களை நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த தத்துவத்திலே பயன்படுத்துகிற சொற்கள். அது முதல் தரம் மனதுக்கு நிக்க கஷ்டப்படும். படிக்க படிக்க நின்றிருந்தேன், நான் சொல்வேன், அறிவியல் படிக்கிற பொழுதே கலை சொற்கள் வந்துவிடும். அவயவ பகுப்பு என்பது அப்படி வருகிற ஒரு சொல். அவயவ பகுப்பு என்றால் உறுப்புகளாக பிரிக்கலாம், அவயவங்களாக பிரிக்கலாம். அவயவங்களாக பிரிக்கலாம் என்றால் என்ன தெரிகிறது? இவை எங்கோ வேறு வேறு விஷயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் அவயவங்கள் ஆனது. ஆகவே பலவற்றினுடைய சேர்க்கை தான் ஒரு காரிய பொருள், உலகம் காரிய பொருள். இப்பொழுது என்ன ஆராயப் போகிறார் என்றால் இந்த உலகத்துக்கு முதல் காரணம் என்ன, துணை காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன என்று ஆராயப் போகிறார்.
உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு முதற்காரணம் இருத்தல் வேண்டுமென்றோ? அம்முதற்காரணமாகிய மூலப்பொருள் எது? அதுவே மாயை என்பது.
பாருங்கள், எவ்வளவு நுட்பமான கேள்வியை எழுப்பிக் கொண்டு போகிறார்கள். நாங்க பாடமா படிக்கிறோம், அவர் சொல்றதை நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லை. இதை முதல் முதல் நினைச்சவன எப்படி யோசிச்சிருப்பார்? ஒரு பொருள் பலவற்றால் சேர்க்கையாலே உருவானது என்றால் அதை சேர்க்க ஒருவன் வேணும். மற்ற அடுத்த கல்விகளும் இதை எதை மூலப்பொருளாக வைத்து செய்திருக்கிறார்கள்? இது அடுத்த கல்வி. யார் செய்தார்கள்? மூன்று கல்வி. அப்படி எழும்புகிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் என்ன? நாங்கள் விஞ்ஞான அறிவு தான் பெரிய அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பொருளின் மூலம் இருந்தால்தான் இந்த உலகம் உருவாகி இருக்கும். இப்ப என்ன செய்கிறோம்? தனித்தனி பொருள்களாக பார்த்து அதற்கான மூலப்பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சட்டிக்கு மண், தங்கத்துக்கு நகைக்கு தங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அந்தந்த பொருளை வச்சு சொல்வது. நான் கேட்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம், இதற்கான மூலப்பொருள் என்ன? அதைத்தான் இப்ப ஆராய்கிறார்.
மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்?
பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் அல்லது முதல் காரணமாக இருப்பது மாயை. இந்த மாயையை நாங்கள் விளங்குவதற்கு தான் இவ்வளவும் சொல்லிக் கொண்டு வருகிறார். மாயை என்ற ஒன்றுதான் மரமாக, மனிதனாக, மேசையாக, எல்லா தோற்றமாகவும் இருப்பது மாயை. ஆகவே இந்த உலகத்திலே என்றும் கலந்திருக்கக்கூடிய, எப்போதும் கலந்திருக்கக்கூடியதால் இருக்கிறபடியால் தான் மாயையை நாங்கள் முதல் காரணம் என்றோம்.
மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்? அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மை உடைய அருவப்பொருளாகும். பின்வருமாறு சொன்னால், அதன் நுண்ணில் அதன் நுண்ணிலை ஒருவாறு விளங்கும். மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியவாக இருக்கும்?
இங்கிருந்துதான் பிடிக்கிறார் ஏர் மாத்திர. அதாவது உலகம் காரிய பொருள் என்று முடிவாகிவிட்டது. ஏன் முடிவானது என்றால் அது அவயவ பகுப்பு உள்ளது. ஆகவே காரிய பொருள், காரிய பொருளுக்கு கட்டாயமாக ஒரு பொருள் காரியப்பட வேண்டுமானால் முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்துக்கான முதல் காரணம் என்ன என்றால் மாயை. அதை சொல்லுகிறார். மாயை நமக்கு பார்த்து கேட்டு அறிய முடியாத ஒரு பொருள். ஏனென்றால் காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறது அது. இந்த உலகத்தினுடைய காரிய பொருளுக்கு காரணமாக இருக்கிறது. எப்பொழுதும் காரியம் பருமை, காரணம் நுண்மை. இதுதான் உலகத்தினுடைய எந்த பொருளையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காரியப்படுகிற பொழுது அது பெருமை வந்துவிடும், காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை இருக்கும். இதை இவ்வளவத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இப்போ மாயையும் காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை, காரியமாகிற பொழுது பெருமை. என்ன இதுல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது. இன்றையோட வகுப்பாளர் நிக்கிறதா இருந்தா நிக்க வேணும். அதாவது ஒரு காரியம், ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது, படிப்படியாகத்தான் காரியமாக மாறும். அப்படி மாறுகிற பொழுது ஒன்றை நோக்க மற்றது நுட்பமாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதுங்களா? அதாவது ஒரு காரணம் காரியமாக மாறுகிறது. முதல் படியிலே காரியமாகி, இரண்டாம் படியிலே காரியமாகி, மூன்றாம் படியிலே காரியமாகி, நாலாம் படியிலே தான் எங்களுக்கு அது முழுவதுமாக தெரிய வருகிறது. இதற்கிடையிலே பல படிகள் உண்டு. இப்போ இந்த படிகள்ல நம்ம மாயை காரணம் என்று சொன்னோமே, அது எப்பொழுதும் வெளிப்படாது உண்மையாக இருக்கும் என்றால் இந்த நாலு ரூபமாக வெளிப்பட்டது, இந்த நாலு ரூபங்களும் வந்ததோடு ஒப்பிட அதற்கு முதல் நிலை நுட்பமாகத்தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நாலு படிநிலையிலே ஒரு பொருள் உருவாகிறது என்றால் மூன்றாவது படியை ஒப்பிடுகிற பொழுது இரண்டாவது நுட்பம், நாலாவது ஒப்பிடுகிற பொழுது மூன்றாவது நுட்பம், நாலாவது தான் நம்ம காட்சிக்கு வருகிறதாகிய பருமை பொருள். அப்படி இந்த மாயை ஆகிய முதல் பொருள் படிநிலையிலே தான் மாறுகிறது. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார் என்னவென்றால் மொத்த உலகமே பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு, பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் உலகம். எல்லாத்திலும் கொஞ்சம் 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 எடுத்து கடவுள் ஒரு பொருளை உருவாக்குகிறார். இப்ப நம்முடைய உடம்பு என்பது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. ஏன் எல்லாருடைய உடம்பும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே, எல்லாருடைய உடம்பும் ஒன்றாக இல்லை என்றால் கடவுள் விகிதாசார வித்தியாசத்திலே உருவாக்குகிறார். என்னுடைய உடம்பு உருவாகிய பஞ்சபூத கணக்கு உங்க உடம்பு அல்ல, ஆனா எல்லாமே பஞ்சபூதம் தான். அப்போ ஏன் இந்த வித்தியாசத்தை கடவுள் பண்ண வேணும்? அவர் நேர்மையானவர், எல்லாருக்கும் ஒன்றை கொடுக்க வேணும் என்றால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது என்றால் அவரவர் வினைக்கேற்ற உடம்பு. ஆகவே அந்த உடம்புகளுக்குள்ளே பேதம் இருக்கத்தான் வேண்டும். பேதம் இருக்க வேண்டும் என்றால் பஞ்சபூத கலவைகள் மாறத்தான் வேண்டும். இதுதான் அந்த இயற்கை நிலை. இப்போ அடிப்படையிலே பஞ்சபூதங்களினுடைய விரிவாக பிரிகிற பொழுது நான் இப்ப சொன்னதில்லை, பஞ்சபூதத்தையே பார்த்தோமானால் முதல் பூதமாக ஆகாய பூதம் உருவாகிறது. அதிலே இருந்து காற்று, அதிலே இருந்து நெருப்பு, அதிலே இருந்து நீர், அதிலே இருந்து நிலம். இப்ப இதை பார்த்தால் இந்த பூதங்களே ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுகிற பொழுது நுண்மை பெற்றுக் கொண்டே போகும். ஆகாய பூதம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்றதே டவுட். அதனாலதான் நாத்திகர்கள் தத்துவத்தை நாலு தத்துவத்தோடு நிறுத்தி விட்டார். அவர்களுக்கு ஆகாய பூதம் என்ற ஒன்றே இல்லை. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை, புலன்களாலே அறிய முடியவில்லை, ஆகவே ஆகாயம் இல்லை என்பது நாத்திக கொள்கை. அவர் எவ்வளவு முட்டாள்கள் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் தான் அறிஞர்களாக உலா வருகிறார்கள். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒரு பொருள் இல்லை என்று சொல்ல முடியும். ஆகாயம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு அனுமானமாக நிறைய சான்றுகள் சொல்லலாம். இவர்களுக்கு எல்லாமே காட்சியாக வர வேண்டும், காட்சியாக வராதபடி இல்லாம ஆகாயம் என்ற ஒரு பூதம் இருக்கிறது. அது என்ன செய்யறது? கொஞ்சம் பருமை உருகிற பொழுது காற்றாக மாறுகிறது. ஆகாயம் எப்படியும் நமக்கு உணரலாமே தவிர அறிய முடியாது. காற்று பிறகு கொஞ்சம் காற்று மேலே படுகிற பொழுது தெரிகிறது, கொஞ்சம் அது அறியப்படுகிறது. பிறகு காற்று நெருப்பாக வருகிற பொழுது கண்ணுக்கே காட்சிக்கு வந்து விடுகிறது, கண்காட்சிக்கே வந்து விடுகிறது. பிறகு நீர் நெருப்பு நீராகிற பொழுது பற்றவே முடிகிறது, கையில அள்ளலாம் பற்றவே முடிகிறது. பிறகு நீர் நிலமாகிற பொழுதுதான் முழுமையான பருமை உருவாகிறது. அது நீங்கள் இந்த திருவாசகத்துல மணிவாசல வடிவா சொல்லுவார்கள், காற்று நிலத்து நிலம் தாய் நிலம் தாய் போற்றி அப்படி அஞ்சையும் சொல்லுவார். அப்போ ஒரு ஆகாய விரிவே பஞ்சபூத விரிவே நுண்மை இருந்து பருமை, நுண்மையிலிருந்து பருமை, நுண்மையிலிருந்து பருமை. இது மொத்தமாக நாங்கள் பார்க்கிற போது இவை எல்லாவற்றிலும் நுண்மை, ஆகாயமே நம்மால் புரிய முடியவில்லை. ஆனால் அப்ப ஆகாயத்தை உருவாக்குகிற மாயையினுடைய நுண்மை என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும், பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்? அக்காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் மாயை என்பது எத்துணை எத்துணை நுண்ணியதாக இருக்கும் என்பதை சொல்லவும் கூடுமோ?
அதாவது மாயை ஓரளவு காரியமாக வழிபடுகிற நிலைதான் ஆகாயம். அதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு அடுத்தது படிப்படியாக இருந்து நிலத்துக்கு வருகிற போதுதான் நமக்கு கிளியராக தெரிகிறது. இந்த அஞ்சு நிலையும் மாயையினுடைய நேர் வழிபாடு அல்ல, மிக பிந்தின வழிபாடு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 36 தத்துவம் படித்தோம். கடைசியாக வருகிற 5 தத்துவம் தான் நிலம் நீர் தீகாற்று ஆகாயம். இப்ப இதுக்கு முன்பு 31 தத்துவம் இருக்கிறது. இந்த 5 தத்துவத்திலே ஆகாய தத்துவத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப மேலே இருக்கிற 31 தத்துவத்தையும் புரிந்து கொள்வது எவ்வளவு சிரமமாக இருக்க போகிறது? 36 தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு முன்முறை செய்கிறார். கடைசி 5 தத்துவத்திலேயே இருக்கக்கூடிய முதல் 5 தத்துவத்தின் முதல் தத்துவமாக ஆகாயமே நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் தருகிறது. அப்படியானால் அதுக்கு முன்பு வரப்போற 31 தத்துவங்களும் எவ்வளவு நுண்மையானது, இவர் இந்த 31 தத்துவத்தையும் உருவாக்குகிற மாயை எவ்வளவு நுட்பமானது என்பதை ஒரு 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 வழிவட்ட படம் போட்டு நமக்கு காட்டுகிறார். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறுத்துவோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பெரிய அறிவியல் எல்லாம் பேசுகிறோம், எல்லா பொருளும் உருவாக அதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை என்று உருவாக யோசிக்கிறோம். இதை அந்த காலத்திலேயும் நம்முடைய பெரியவர்களும் செய்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஞானம் வளர்ந்த உடனே தான் அவர்களுக்கு இந்த கேள்வி பிறக்கிறது. ஒவ்வொரு பொருளும் உருவாக ஒரு மூலப்பொருள் தேவை என்றால் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா என்று தேடிய தேடலினுடைய விளைவு தான் மாயையினுடைய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு அறிவியலிலே மொத்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் இது என்று கேட்டால் அவர்களாலே சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்வார்கள். இதை விட இது எல்லாமே காரிய பொருளாக சேர்ந்த ஒரு காரியம், பிரபஞ்சம் என்ற ஒரு காரியத்தினுடைய மூலம் என்ன? தேடலுடைய விளைவுதான் மாயை கண்டுபிடிப்பு. அந்த மாயை பற்றி நாளை படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.